ஓம் நம சிவாய. சைவம்ராட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி தாயுமான சுவாமிகள் அருளிய சின்மயானந்த குரு சொற்பொழிவு. வழங்கியிருப்பவர் பூஜ்யஸ்ரீ சுவாமி ஓம்காரானந்தர். ஓம் நம சிவாய.
ஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்தஜம்பு ஃபலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர குருரேவ பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. யா குந்தேந்து துஷாரஹாரதவலா யா சுப்ரவஸ்த்ராவ்ருதா யா வீணா வரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசனா யா ப்ரஹ்மாச்யுத சங்கர ப்ரபிருதிபிஹி தேவைஹ சதா பூஜிதா ஸா மாம் பாது சரஸ்வதீ பகவதீ நிஸ்ஸேஷ ஜாட்யாபஹா. ஷடானனம் குங்கும ரக்த வர்ணம் மகாமதிம் திவ்ய மயூர வாஹனம் ருத்ரஸ்ய சூனும் சுரசைன்யநாதம் குஹம் சதா சரணமஹம் ப்ரபத்யே. சிவம் சிவகரம் சாந்தம் சிவாத்மானம் சிவோத்தமம் சிவமார்க பிரணேதாரம் பிரணதோஸ்மி சதா சிவம். யா தேவீ சர்வபூதேஷு மாத்ருரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ. ப்ரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரை கபாணஜே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. ஓம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரக்ருதம் முனீந்திரம் ஸ்ரீ சங்கரம் பாஷ்யக்ருதம் யதீந்திரம் மத்தேசிகம் சாபி நமாமி வித்யை. கங்கா சிந்து சரஸ்வதி ச யமுனா கோதாவரி நர்மதா காவேரி சரயூர் மகேந்திர தனயா சர்மண்வதி வேதிகா க்ஷிப்ரா வேத்ரவதி மகாசுரநதி க்யாதா ச யாகண்டகி பூர்ணா பூர்ணஜலை சமுத்ர சஹிதாஹ குர்வந்து நோ மங்களம். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிழியும் பலபாவும் பாடிப்பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன் அமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். ஓம். எல்லாம் வல்ல கடவுளை நன்றாக வணங்கி உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நல்ல வாழ்த்துக்களை எல்லாம் கூறிக்கொண்டு இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியிலே சொற்பொழிவுக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் விஷயம் தாயுமானவர் இயற்றியுள்ள பாடல்களில் சின்மயானந்த குரு என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கக்கூடிய 11 பாடல்களை ஆராய்ச்சி செய்து கொள்ள செய்ய இருக்கிறோம். முடிந்தவரை அதற்கு பொருள் தெரிந்து கொள்ள முயலுவோம். இந்த சின்மயானந்த குரு என்கின்ற இந்த பாடலை இயற்றிய தாயுமானவர் இந்த திருச்சி நகரிலேயே பிறந்தவர். அவர் பிறந்த மண்ணிலே நாம் இந்த சாதனை முகாம் இந்த அந்தர்யோக நிகழ்ச்சியை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய மாதிருபூதேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய தாய்மானவருடைய அருளால் பிறந்தவர். அந்த தாய்மானவரிடத்திலே பரமபக்தி கொண்டவர். தாய்மானவருடைய சந்நிதிக்கு அருகிலேயே இருக்கக்கூடிய தருமபுர ஆதீனத்தைச் சேர்ந்த மௌன மடத்திலே சிதம்பரம் சுவாமிகள் என்கின்ற ஒரு மௌன குருவினிடம் உபதேசம் பெற்றவர் தாய்மானவர். அவருடைய காலத்திலே கைவல்ய நமநீதம் என்கின்ற ஒரு வேதாந்த கிரந்தம் மிகவும் பிரசித்தமாக இருந்தது. அவர் பல தத்துவ துறைகளை நன்றாக ஆராய்ச்சி செய்திருக்கிறார். நன்றாக உண்மையை உணர்ந்திருக்கிறார். பல்வேறு சித்தர்களுடன் பழகியிருக்கிறார். அவரை பற்றிய வரலாறெல்லாம் பெரும்பாலான உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் என்ற காரணத்தால் அதிகமாக அது பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. அதுவும் நாம் வீற்றிருக்கக்கூடிய இந்த க்ஷேத்திரம் திருவானைக்காவல், சிலந்தி பூச்சியும் யானையும் ஐந்தறிவு படைத்த உயிர்களும் வணங்கிய ஒரு க்ஷேத்திரம் என்று இது சொல்லப்படுகிறது. அம்பிகை உச்சிக்காலத்திலே சிவபெருமானை பூஜை செய்வதாக இன்றும் அந்த முறைப்படி செய்து வருகிறார்கள். இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரனிடத்தில் பரமபக்தி கொண்டவர் தாயுமானவர். அவருடைய பாடல்களிலே ஒரே ஒரு பாடல் மட்டும் நமக்கு கிடைக்கிறது. அகிலாண்ட நாயகி என்கின்ற தலைப்பிலே ஒரு பாடல் பாடியிருக்கிறார் தாயுமானவர். தாயுமானவருடைய வாழ்க்கையிலே ஒரு நிகழ்ச்சியை முக்கியமாக சொல்லுகிறார்கள். அவர் அரசாங்கத்திலே தலைமை கணக்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே ஒரு நாள் அதற்குரிய காகிதங்களை எல்லாம் அவர் கசக்கி விட்டாராம். ஏன் என்று கேட்டபொழுது, அகிலாண்டேஸ்வரி சந்நிதியில் அர்ச்சகர் தீபாராதனை செய்யும் பொழுது கற்பூரம் அம்பிகையினுடைய புடவையிலே பட்டுவிட்டது, அதனால் அம்பிகையினுடைய புடவை எரிந்து விட்டது, அதை இங்கிருந்து கொண்டே நான் கசக்கி விட்டேன், அது சரியாகிவிட்டது என்று சொன்னாராம். அது பிறகு அர்ச்சகர் வந்து அரசரிடம் சொல்லும் பொழுது அது உண்மை என்று தெரிந்தது. தாய்மானவருடைய பெருமையை உணர்ந்து அவருடைய பொறுப்பிலிருந்து அவரை விடுவித்தார்கள். பிறகு அவர் மகான்களோடு சத்சங்கங்களை எல்லாம் செய்து கொண்டு இறைவனை ஆழ்ந்து தியானம் செய்து கொண்டு ராமநாதபுரத்திலே ஆழ்ந்த நிஷ்டையிலிருந்து அவர் சமாதி அடைந்தார், மகா சமாதி அடைந்தார் என்று வரலாறு சொல்லுகிறது. அகிலாண்டேஸ்வரியை தாய்மானவர் தினமும் வணங்கியிருக்கிறார் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள். அத்தகைய ஒரு க்ஷேத்திரத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த மலைவளர் காதலி பகுதியில் கூட முதல்ல எடுத்த உடனே அகிலாண்ட கோடின்ற அன்னையே என்று தான் சொல்லுகிறார். அப்பேற்பட்ட ஒரு க்ஷேத்திரத்திலே நாம் இருக்கிறோம். அவருடைய பாடல்களை எல்லாம் இயன்ற வரையில் பொருள் தெரிந்து கொள்ள முயலுவோம். சின்மயானந்த குரு என்கிற தலைப்பிலே 11 பாடல்கள். கடைசி வரி வருகிறது, சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே என்று 11 பாடல்களின் கடைசி அடியாக இந்த 3 வரிகள் வருகின்றன. சித்தாந்த முக்தி முதலே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. அவருடைய குருவை பாடுவது போலவும் குரு வேறு கடவுள் வேறு அல்ல என்ற பாவனையினால் இறைவனை பாடுவதாகவும் குருவை பாடுவதாகவும் இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. இதற்கு பிறகு வருகிறது மௌன குரு வணக்கம். தட்சிணாமூர்த்தியினுடைய அருளால் தான் அவருக்கு நல்ல ஒரு குரு கிடைத்ததாகவே அவரே குறிப்பிடுகிறார். சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்க பெற்று பராபரமும் எந்நாளும் பைங்கிழியும் பல பாவும் பாடி பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன் அமிர்தாய் தந்து அருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வாம். மிக அழகாக இதை ஒரு அவருடைய மாணவர் ஒருவர் பாடியிருக்கிறார். ஆகவே தட்சிணாமூர்த்தியினுடைய அருளால் நல்ல ஒரு குருவை பெற்றவர் தாய்மானவர். சின்மயானந்த குரு என்று அவரை குறிப்பிடுகிறார். குரு என்பவர் சீடனுடைய நன்மையை நன்கு விரும்பி அவனுக்கு தர்மத்தை நன்றாக வழிநடத்தி காண்பித்து தத்துவ விஷயங்களை நன்றாக புரிய வைப்பவர். ஒருவர் உண்மையை உணர்ந்து கொள்வது என்பது வேறு, அந்த உண்மையை உணர்த்துவது என்பது வேறு. தான் புரிந்து கொண்ட உண்மையை பிறரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் உணர்த்துவது என்பது மற்றொரு விதமான ஈஸ்வரனுடைய விபூதியாகும். எல்லோராலும் மற்றவர்களுக்கு தான் அறிந்த விஷயத்தை உண்மையை உணர்த்திவிட முடியாது. இறைவனுடைய அருள் இருந்தால்தான் அதை உணர்த்த முடியும். அவ்வாறு உண்மையை தாங்களும் உணர்ந்து மற்றவர்களுக்கு யார் உணர்த்துகிறார்களோ அவர்களை சாஸ்திரம் குரு என்று அழைக்கிறது. ஆதிசங்கரர் விவேக சூடாமணியிலே கூறுகிறார், சாஸ்திரங்களை அறிந்து அதை சொல்லும் முறையை அறிந்து பாபம் இல்லாதவனாய் ஆசைகளால் கொல்லப்படாதவனாய் பரம்பொருள் தத்துவத்தை நன்கு தெள்ளத் தெளிவாக அறிந்தவனாய் அந்த பரம்பொருள் தத்துவத்திலேயே ஞானத்திலேயே நிலைத்திருப்பவனாய் நீரு பூத்த நெருப்பு போல விறகு கட்டைகள் இல்லாத நெருப்பு போல் இருப்பவனே குரு என்கிறார் ஆதிசங்கரர் விவேக சூடாமணியில். ஸ்ரோத்ரியோ வ்ருஜினோ காமஹதோயோ பிரம்மவித்தமஹ பிரம்மண்யு பரதஶாந்தோ நிரிந்தனஜிவானல தமாராத்ய குரும் பக்த்யா ப்ரஹ்வ ப்ரஶ்ரய சேவனைஹி என்றெல்லாம் அந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. குருவிற்கு வேண்டிய இலக்கணங்களை எல்லாம் சொல்லுகிறது. ஆகவே தாயுமானவர் தன்னுடைய குருநாதரை புகழ்ந்து பாடுகிறார். குருவே, தமிழ் சம்ஸ்கிருதத்தில் குரவேன்னு சொல்லுவோம், தமிழில் அப்படி ஒரு பழக்கம். குருவே எப்படிப்பட்ட குருனா சின்மயானந்த குருவே. சின்மயானந்தம் என்று சொன்னால் சித்துன்னு சொன்னால் ஞானம், அதை சைத்தன்யம் சுத்த சைத்தன்யம் என்று சொல்லுவோம். ஞானம்னா இந்த இடத்துல ஸ்வரூப ஞானம். தத்துவங்களையெல்லாம் நீண்ட காலம் படிக்கின்றவர்களுக்கு இது எளிதாக விளங்கும். இது பற்றிய கருத்துக்களை ஆராய்ச்சி செய்தால் செய்யாதவர்களுக்கு இதை முதலிலேயே எடுத்த எடுப்பிலேயே விளக்குவது கடினம். தூய உணர்வு என்றெல்லாம் தமிழிலே பல நூல்களிலே சொல்லப்படுகிறது. தாயுமானவருடைய குரு உபதேசம் செய்ததாக தாயுமானவரே குறிப்பிடுகிறார். பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கரணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான் ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்கிறார் தாயுமானவர். அதாவது குருநாதர் அவருக்கு புரிய வைத்தாராம், இந்த சரீரம் நீ அல்ல, பாராதி பூதம் பாஞ்ச பௌத்திகமான சரீரம் நீ இல்லை, பாராதி பூதம் நீ அல்லை, உன்னிப்பார் இன்னும் ஆழ்ந்து நன்றாக சிந்தித்து பார்த்தாயேயானால் இந்திரியங்களும் நீ இல்லை, இந்திரியம் கரணம் நீ அல்லை, இந்திரியங்களோ அந்தக்கரணமோ நீ கிடையாது, ஆராய் நன்கு சிந்தித்து பார்த்தாயேயானால் மேலும் நன்கு சிந்தித்து பார்த்தாயேயானால் நீ தூய உணர்வாக இருக்கிறாய். ஆங்கிலத்திலே பியூர் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுகிறார்கள். சமஸ்கிருதத்திலே அது சுத்த சைத்தன்யம் என்று சொல்லப்படுகிறது. சித் என்றும் அழைக்கப்படுகிறது. தூய உணர்வு என்று தமிழிலே அதை கூறுகிறோம். ஆகவே சின்மயானந்த குருன்னு சொன்னால் சித் ஸ்வரூபமாக ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குரு. எந்த ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறாரோ அதை அவர் நன்றாக உணர்ந்து தானே அது என்பதை தெள்ளத்தெளிவாக உணர்ந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். அதுதான் அர்த்தம். அந்த சித்தே தான் ஆனந்தம். அதனால் சின்மயம் சொன்னால் இந்த இடத்துல மயம்னா ஸ்வரூபம்னு அர்த்தம், அன்னமயம் மாதிரி இல்லை. இந்த இடத்துல சிவமயம் என்பது போல சித் ஸ்வரூபம் என்று பொருள். ஆனந்தம் என்று சொன்னால் பேரின்ப வடிவம். உண்மையான இன்பம் உள்ளத்தில் அனுபவிக்க முடியாது. உள்ளத்தில் அனுபவிக்கப்படுகின்ற இன்பங்களெல்லாம் வரையறைக்குட்பட்டவை. அதை சாஸ்திரம் பிரதிபிம்ப ஆனந்தம் என்று சொல்லுகிறது. அது ஆனந்தமய கோஷம் என்று சொல்லுகிறது. உண்மையான ஆனந்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், ஏனென்றால் அதுவாகவே நாம் இருக்கிறோம் என்றுதான் சாஸ்திரம் சொல்லுகிறது. இந்த தத்துவத்தை நன்றாக உணர்ந்திருப்பவர் குருநாதர். நாம் எல்லோரும் சின்மயானந்த ஸ்வரூபம்தான் என்றாலும் நாம் சின்மயானந்த ஸ்வரூபம் என்பதை நாம் யாரும் உணர்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. குருநாதர் தன்னை சின்மயானந்த ஸ்வரூபம் என்பதை அறிந்து உணர்ந்து அதை நமக்கும் உணர்த்துகிறார். எனவே சின்மயானந்த குருவே என்று அழைக்கிறார் தாய்மானவர். ஆகவே சின்மயானந்த குரு என்கின்ற தலைப்பிலே இந்த பாடல்கள் அமைந்திருக்கிறது. சின்மயானந்த குரு என்கின்ற சொல்லுக்கு இதுதான் பொருள். ஆக சித்ஸ்வரூபமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் விளங்குகின்ற குருநாதா. அவர் சித்ஸ்வரூபமா ஆனந்த ஸ்வரூபமா இருக்காருன்னு புரிஞ்சுக்கிறது இவர் எப்படி புரிஞ்சுக்கிறார்னா, இவரும் அவர் புரிஞ்சுருக்கார். எனக்கு நானும் சித்ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபந்தான், ஆனால் அதை நன்றாக உணர்த்திய குருவே, வேறு வார்த்தைகளே கிடையாது, சப்தங்களெல்லாம் தேடத்தான் வேணும். ஆகையினால குருவை ஸ்துதி பண்ணுகிறார். சின்மயானந்த குருவே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே. சிரகிரி என்று இந்த மலைக்கோட்டை இருக்கக்கூடிய இந்த மலை மலைக்கோட்டை இருக்கு, கோட்டை இருக்குது மலையில், அது வேறு விஷயம். மலை இருக்குது, மலையில் கோட்டை இருக்குது, அந்த கோட்டையில் தாய்மானவர் இருக்கிறார், தாய்மானவருடைய கோவில் இருக்கு. ஆக இந்த மலைக்கு பேரு த்ரிசிரகிரி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, த்ரிசிரகிரி. அதுக்கு நிறைய புராண கதைகள்லாம் இருக்குது. யாரோ ஒரு ராட்சசன் இருந்தான், அவனுடைய தலையை வெட்டினாங்க, என்னெல்லாமோ அந்த தலையை தான் விழுந்தது, நிறைய கதை இருக்குது. எனக்கு கதையெல்லாம் ஞாபகம் இல்லை, நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுருக்கமாக சொல்கிறேன், த்ரிசிரப்புரம், த்ரிசிரப்புரம் த்ரிசிரகிரி, அதுதான் தமிழில் இப்படி ஆகி திருச்சின்னு ஆயிருக்கு. பார்த்துங்க, அதை திருச்சு திருச்சு அது திருச்சி ஆயிடுத்து. அது அந்த சப்தத்தை சம்ஸ்கிருதம் தான் திருச்சிங்கிறது. அது அப்புறம் திருசிராப்பள்ளி அப்படின்னு ஆகி போயிடுத்து. ஆகையினால சிராப்பள்ளி, சிரகிரி, த்ரிசிரப்புரம், த்ரிசிரகிரி, அதுதான் இந்த மலைக்கு பேர். அந்த மலையில் இருக்கக்கூடிய மூர்த்தங்களில் சிவபெருமானுடைய 25 மூர்த்தங்களில் மூர்த்தங்களுள் ஒரு மூர்த்தி தட்சிணாமூர்த்தி. சனகாதி முனிவர்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ணின முதல் ஆதி குரு, ஆதி குருவாக விளங்குகிறார் தட்சிணாமூர்த்தி. குரு பரம குருவாக விளங்குபவர் தட்சிணாமூர்த்தி. நம்முடைய குரு பரம்பரைக்கெல்லாம் ஆதி குருவாக தட்சிணாமூர்த்தியை சொல்லுகிறோம். அவர் சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது நம்முடைய மரபு சம்பிரதாயம். அல்ல தட்சிணாமூர்த்தியே என்று சொல்லி அவரையும் வழிபடுகிறார். இதற்கெல்லாம் உங்களுக்கு நிறைய தடவை பொருள் கேட்டிருக்கிறீர்கள், அதனால தான் அதிகமாக அதை பற்றி சொல்லவில்லை. சின்மயானந்த குருவே சிரகிரி விளங்கவரு தட்சிணாமூர்த்தியே. தென்முகமாக நோக்கி இருக்கிறார். தெற்கு முகம் அறியாமையை குறிக்கிறது. அறியாமையை அழிப்பவராய், நல்ல அறிவை மக்களுக்கு வழங்குபவராய், மெய்யுணர்வை தருபவராய் இறைவன் விளங்கிக் கொண்டிருக்கிறார். கல்லாலின் புடையமர்ந்து நான்மறை ஆறு அங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வருக்கும் வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கை வெல்வாம் என்று பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணத்திலே தட்சிணாமூர்த்தியை வணங்குகிறார். ஆகவே சொல்ல சொல்ல வாக்குக்கு எட்டாத ஒரு விஷயத்தை முறையான வாக்குகளால் விளக்கி, வாக்குக்கு எட்டாததுன்னு சொல்றதே வாக்கு தான் அல்ல, வாக்குக்கு எட்டாததுங்கிற விஷயத்தை, வாக்கு கெட்டாத விஷயத்தை வாக்குகளை கொண்டு, முறையான வாக்குகளை கொண்டு, தெய்வீகம் ததும்புகின்ற வாக்குகளை கொண்டு, வாக்குகளை முரண்படுத்துகிற விதமாக முரண்படுத்தி அதன் மூலம் உண்மையை உணர்த்துகிறார்கள் பெரியோர்கள். இதற்கு முதல் குருவாக விளங்குபவர் தட்சிணாமூர்த்தி. இந்த சிரகிரியில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தாய்மானவர் இங்கே இருந்த காரணத்தினால் வணங்குகிறார். சிரகிரி விளங்கவர், இந்த சிறகிரியிலே சிறப்புற்று விளங்கி கொண்டிருக்கிற தட்சிணாமூர்த்தியே சின்மயானந்த குருவே. குருவையும் தட்சிணாமூர்த்தியும் அவரால் பிரிக்க முடியல, அதனால சேர்த்தே பாடுகிறார். சித்தாந்த முக்தி முதலே, இதுவும் எல்லா பாட்டிலையும் வருகிறது. இந்த மூணு வரையும் நான் முதலே விளக்கிட்டேன்னா அப்புறம் ஒரு ஒரு பாட்டிலையும் விளக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு அது நீங்கள் இப்போ தூங்கிட்டீங்கன்னா அப்புறம் அது எல்லா கிளாஸ்லையும் இருக்காது, மற்ற கிளாஸ்லாம் அது இருக்கவே முடியாது. அல்ல, சித்தாந்த முக்தி முதலே. பொங்கலும் வடையும் சாம்பாரும் சேர்ந்து விடுத்துன்னு காலம்புற வேறு நேரத்தில் வேறு எழுந்திருக்கும். சின்மயானந்த குருவே சிறகிரி விளங்கவர் தட்சிணாமூர்த்தியே சித்தாந்த முக்தி முதலே. சித்தாந்த முக்தி முதலேன்னா முதல்னு சொன்னால் இந்த இடத்துல காரணம்னு அர்த்தம். முதல்னு சொன்னால் என் காரணம், மோக்ஷ காரணமாக விளங்குபவரே. சித்தாந்தம்னா என்ன? சித்தாந்தம்னா பரம தாத்பரியம். அதுக்கு சமஸ்கிருதத்தில் தான் அர்த்தம் சொல்கிறேன். சித்தாந்தம்னு சொன்னால் பரம தாத்பரியம், அதாவது மைய கருத்து, சென்ட்ரல் தீம், முடிந்த முடிவுன்னெல்லாம் சொல்லுவாங்க தமிழில். அதாவது சாஸ்திரங்களுடைய முக்கியமான உபதேச விஷயம் பரம தாத்பரியம்னு சொன்னால் அதனுடைய உள்ளார்ந்த முக்கிய கருத்து, உபதேசிக்கிற விஷயம் என்னவென்றால் அது அதைத்தான் என்ன சொல்கிறோம், சித்தாந்தத்தின் மூலமாக அறிந்து கொள்ளப்படுகின்ற மோட்ச காரண ஸ்வரூபரே. இப்படிலாம் இருக்குது இந்த வார்த்தையெல்லாம். வேதங்களெல்லாம் சாஸ்திரங்களெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லுகிறது மெய்ப்பொருள் ஒன்றே. மெய்ப்பொருள் ஒன்றே ஒன்றேன்னு கூட சொல்கிறதில்ல, மெய்ப்பொருளுக்கு இரண்டாவதாக ஒரு பொருளும் இல்லை. அத்வைதம், மெய்ப்பொருளுக்கு இரண்டாவதாக ஒரு பொருளும் இல்லை என்று சொல்லிவிட்டால் அது ஒன்றுன்னு கூட சொல்றதுக்கு நமக்கு இடம் இல்லை. ஏன்னா இரண்டுன்னு ஒன்று இருந்தால் தான் ஒன்றுங்கிற சொல்லுக்கே இடம் கிடைக்கும். ஆகவே இரண்டு அல்ல என்று சொல்லிவிட்டால் அது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று, புரிந்து கொள்ளணும். அதனால் மெய்ப்பொருளுக்கு அந்நியமாக நேக நானாஸ்தி கிஞ்சன, வேற்றுமை என்பது இதற்கு வேறாக ஒரு பொருளும் இல்லவே இல்லை. இதை பற்றி நாம் திரும்ப திரும்ப பார்க்க போகிறோம். இந்த அத்வைதம்ங்கிற சொல்லையே தாய்மானவர் கையாளுகிறார், அதை பார்க்க போகிறோம். ஆகவே மெய்ப்பொருளை தவிர வேறு ஒன்றும் கிடையாது, இதுதான் சித்தாந்தம். இது உபனிஷத்துக்களின் சித்தாந்தம். தமிழ்நாட்டில் பிரசித்தமாக சைவ சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாட்டில் மாத்திரமில்லை, அவர்களுடைய கருத்துப்படி உலகம் முழுவதும் இருக்கிறது. எல்லாருக்கும் அப்படி தான் சொல்லிக்கணுங்கிற ஆசை இருக்குது. ஆகையினால இது வந்து இது முக்கியமான விஷயம். சாக்த சித்தாந்தம், வைஷ்ணவ சித்தாந்தம், அதாவது ஒவ்வொரு மதத்திலையும் அப்படி பார்த்தா கிறிஸ்தவ சித்தாந்தம்னு சொல்லலாம், இஸ்லாமிய சித்தாந்தம்னு சொல்லலாம், கொள்கைன்னு சொல்லலாம். அல்ல, சித்தாந்தம்னு சொன்னால் ஒரு ஒரு சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கிறது. அது பல அர்த்தங்கள், அதுக்கு நிறைய கலர் இருக்குது, ஏகப்பட்ட வண்ணம் அதற்கு, வண்ணம்னு சொல்லணும் தமிழில், பல வண்ணங்கள் அதற்கு பூசப்பட்டு இருக்கிறது. ஒரு சொல்லுக்கு ஏகப்பட்ட வண்ணங்கள் அது இருக்குது. அதனால தான் இந்த தொடர்பு கம்யூனிகேஷன் ப்ராப்ளமே நிறைய வருது. நம்ம ஒன்று அர்த்தம் பண்ணி சொல்லிகிட்டே இருப்போம், கேட்குறவங்க இன்னொரு விதமாக புரிஞ்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் கடைசியில் என்ன புரிஞ்சுதான்னு கேட்டால் புரிஞ்சுதுன்னு சொல்லிடுவாங்க. அது புரிஞ்சுதா இல்லையா நமக்கும் புரியாது. அது அப்பப்போ சில சமயம் அது இதெல்லாம் தெரியும், ஓ இது எவ்வளோ தூரம் புரிஞ்சிருக்குன்னு அந்த இடத்த பொறுத்து சூழ்நிலையை பொறுத்து நமக்கு புரியும். இருக்கட்டும், சித்தாந்தம்ங்கிறது உபனிஷத்தினுடைய பரம தாத்பரியம். சர்வம் கலு இதம் பிரம்ம, அயம் ஆத்மா பிரம்ம, இதுதான் உபனிஷத்துக்களுடைய பரம தாத்பரியம். பிரம்மைவ சத்தியம், பரம்பொருள் ஒன்றே சத்தியம். ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் இந்த மூன்றும், இந்த ஈஸ்வரன்ங்கிற போது என்னமோ பண்ணும். ஆகினால ஜீவன் ஈஸ்வரன் ஜகத் மூன்றும், வேணா கொஞ்சம் பயமெல்லாம் போடுறேன், ஈஸ்வரத்துவம், ஈஸ்வரத்தன்மை, ஜீவத்தன்மை, ஜகத்தன்மை மூன்றும் மாயத்தோற்றம், கயிற்றில் பாம்பு போல் கற்பிக்கப்பட்டது. பிரம்மைவ சத்தியம், அல்ல, பரம்பொருள் ஒண்ணுதான் சத்தியம், ஜலம்தான் சத்தியம், அலை தரங்கம் சமுத்திரம்ங்கிற கடல்ங்கிற சொல்லெல்லாம் தண்ணீர்ல கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அவ்வளவு தூரம் உண்மை. ஜீவ ஈஸ்வர ஜகத் மூன்றும் பிரம்மணி அத்தியஸ்தம், பரம்பொருள் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அது ஜீவன் ஜகத்துனா கூட என்னோ பரவாயில்ல ஒத்துக்கலாம் தோணும், ஈஸ்வரனையும் சேர்த்து சொல்றோம். ஆகையினால தான் காலையில் ஆலய வழிபாடு போய் விழுந்து விழுந்து மூணு பேர் அஞ்சஞ்சு பேராக உள்ளே போய் பார்த்துட்டு வந்திருக்கோமே சுவாமி, எவ்வளோ ஈஸியாக இதை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அது உங்களுக்கு நாளாகும், எப்போ புரியுமோ தெரியாது. இது புரியாதவங்களுக்கு எப்போ புரியுமோ தெரியாது, புரிஞ்சவங்களுக்கு புரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவிஜ்ஞாத்தே பரே தத்துவே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலா, விஜ்ஞாத்தே பரே தத்துவே சாஸ்திராதீதிஸ்து நிஷ்பலான்னு சொல்லுகிறது விவேக சூடா. உண்மை எவ்வளோ தூரம் படித்தாலும் உண்மை புரியலன்னா படித்து பிரயோஜனம் இல்லை, உண்மை புரிஞ்சாச்சுனாலும் படிக்கிறதுல அவசியம் இல்லைன்றது. அது மாதிரி அதுக்கப்புறம் நம்ம படிக்கிறது சாதாரணமாக நம்ம சும்மா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக படிச்சுணும். ஆக சித்தாந்தம் என்னென்னா, உபனிஷத் சித்தாந்தம் வேதாந்தசிய சித்தாந்தம் என்னவென்றால், பிரம்மைவ சத்தியம் அகம் பிரம்மாஸ்மி, அவ்வளோதான். பிரம்மம் ஒன்றே உண்மை, அதுவே நான். நான் சொல்கிற போது இந்த உடம்போட சேர்த்துன்னு சொல்கிறதில்லை, மனசோட சேர்த்துன்னு சொல்கிறதில்லை, அந்த சுத்த சைத்தன்யமாக நம்மை புரிந்து கொண்டு சொல்லுகிறோம். ஆகவே பிரம்மைவ சத்தியம்.